அமைதி அனைத்து நாடுகளின் நற்செய்தி வெளியீட்டாளர்களால். அமைதிக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் இன்று அறிந்திருந்தால். லூக்கா 19:42. இன்று உலகில் நடக்கும் விஷயங்களைச் சுற்றி பார்க்கும்போது உலகில் அமைதி இல்லை என்பது நம் அனைவருக்கும் தெளிவாகத் தெரிகிறது. எங்கு பார்த்தாலும் சண்டை, கொலை, போர் பற்றிய வதந்திகளையே கேட்கிறீர்கள். நீங்கள் எந்த செய்தித்தாளை திறந்தாலும் பரவாயில்லை, பாவம், வெறுப்பு மற்றும் பொறாமையின் காரணமாக மக்கள் ஒருவருக்கொருவர் செய்யும் பயங்கரமான விஷயங்களை நீங்கள் காண்பீர்கள். உலகில் அமைதியைக் கொண்டு வர உலகின் பெரிய மனிதர்கள் பல ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகின்றனர். அவர்களில் எவரும் இதுவரை வெற்றி பெறவில்லை. உலகம் இந்த நிலையில் இருப்பது மட்டுமல்ல, நம் வீடுகளில் பலவற்றிலும் அமைதி இல்லை என்பதை வருத்தமாகச் சொல்லலாம். இருப்பினும் எல்லாவற்றையும் விட மோசமான விஷயம் என்னவென்றால், இன்று உலகில் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான மக்கள் உள்ளனர். அவர்கள் தங்கள் சொந்த ஆத்மாக்களில் அமைதியில்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை இங்குதான் உள்ளது. ஏன் நிம்மதி இல்லை? ஆதியில் கடவுள் புல், பூக்கள், மரங்கள் மற்றும் தண்ணீருக்கு அடியில் வாழும் அனைத்து விலங்குகள் மற்றும் தரையில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் படைத்தார். கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். இந்த முழு படைப்பிலும் அமைதி இருந்தது. ஆதாமும் ஏவாளும் எந்த விலங்குகளுக்கும் பயப்படவில்லை. விலங்குகள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒன்றாக வாழ்ந்தன. செம்மறி ஆடு சிங்கத்தின் அருகில் நடக்க முடியும், சிங்கம் அதற்கு தீங்கு செய்யாது. எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே அமைதி நிலவியது. கடவுள் மாலையில் குளிர்ச்சியாக வந்து ஆதாம் மற்றும் ஏவாளுடன் நடந்து சென்று பேசினார். அவர்கள் தங்கள் இதயங்களில் கடவுள் மீது எந்த பயமும் இல்லை, அவர் தங்களை சந்திக்க வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சமாதானத்தின் எதிரியான சாத்தான் பாம்புக்குள் நுழைந்து ஆதாமையும் ஏவாளையும் பாவம் செய்யத் தூண்டினான். ஏனென்றால் பாவம் இருக்கும் இடத்தில் அமைதியில்லை. பொய்களின் தந்தையான சாத்தான் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் கடவுள் உண்ணக்கூடாது என்று சொன்ன பழத்தை எடுத்தாலும் அவர்கள் இறக்க மாட்டார்கள் என்று சொன்னார். இன்றுவரை பலர் பிசாசின் குரலுக்குச் செவிசாய்ப்பது போலவே ஆதாமும் ஏவாளும் பிசாசு தூண்டியலைச் செய்து கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் அனுபவித்த அமைதி அவர்களை விட்டு வெளியேறியது. கடவுள் உருவாக்கிய அனைத்து அமைதியும் அழகும் இப்போது ஒரு பாவச் செயலில் அழைக்கப்பட்டு ஆதாம் மற்றும் ஏவாளின் இதயங்களில் பயம் நுழைந்தது. அன்று மாலை வழக்கம் போல் கடவுள் அவர்களுடன் பேச வந்தபோது அவர்கள் கடவுளின் பிரசன்னத்திற்கு பயந்து தங்களை மறைத்துக் கொண்டனர். பாவம் ஒரு மனிதனால் உலகிற்கு வந்தது. அவருடைய பாவம் அதனுடன் மரணத்தைக் கொண்டு வந்தது. மற்றும் இன்று வாழும் நாம் அனைவரும் பாவம் செய்து கடவுளின் இரட்சிப்பின் பிரசன்னத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறோம். ரோமர் 5:12 மற்றும் 3:23. பொதுவாக ஒரு பாவம் மற்றொன்றிற்கு இட்டுச் செல்கிறது. இன்று உலகம் முழுவதும் பாவத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் பூமியில் அமைதி இல்லை. உலகில் மீண்டும் அமைதியை நிலைநாட்ட கடவுள் விரும்பினார். கடவுள் வானத்திலிருந்து கீழே பார்த்தார். வெறுப்பு, பயம், பாவம் மற்றும் சோகம் அனைத்தையும் கண்டார். அவருடைய மிகுந்த அன்பில் அவர் தனது மகனை ஒரு தொழுவத்தில் பிறக்க அனுப்பினார். வருடா வருடம் கிறிஸ்துமஸ் நேரத்தில் தேவதையின் வார்த்தைகள் நமக்கு நினைவுக்கு வருகின்றன. பயப்படாதே, நான் உங்களுக்காக ஒரு நல்ல செய்தியுடன் வந்துள்ளேன். இது அனைத்து மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி தரும். இன்று தாவீதின் ஊரில் உங்கள் இரட்சகர் பிறந்தார், கர்த்தராகிய கிறிஸ்து. திடீரென்று பரலோகத் தூதர்களின் ஒரு பெரிய படை அந்த தேவதூதருடன் தோன்றி கடவுளை புகழ்ந்து பாடியது. உயர்ந்த வானத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் அவர் பிரியமானவர்களுக்கு அமைதி. லூக்கா 2:10-14. மரணத்தின் இருண்ட நிழலில் வாழும் அனைவருக்கும் பரலோகத்திலிருந்து பிரகாசிக்கவும் அமைதியின் பாதையில் நம் அடிகளை வழிநடத்தவும் இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். லூக்கா 1:79. எபேசியர் 2:14 கிறிஸ்துதாமே நமக்கு சமாதானத்தைக் கொண்டு வந்தார் என்றும் கூறுகிறது. கடவுள் அமைதியின் இளவரசரை இந்த உலகத்திற்கு அனுப்பியுள்ளார். அன்றைய மக்கள் அமைதியின் இளவரசரை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் மீண்டும் ஒருமுறை இணக்கமாக வாழ்ந்திருக்க முடியும். அந்த அமைதியை மக்கள் என்ன செய்தார்கள்? ஆதாம் ஏவாளைப் போலவே யூதர்களும் அக்கால மக்களும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானின் ஆலோசனையை பின்பற்ற விரும்பினர். அவர்கள் இளவரசரை நிராகரித்தார்கள். பிலாத்து இயேசுவையும் பரபாசையும் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தியபோது அவர்கள் கூச்சலிட்டனர், இயேசுவை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு பரபாசை கொடுங்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், சமாதானத்தின் இளவரசரை அகற்றி எங்களுக்கு வெறுப்பையும் போர்களையும் கொலைகளையும் பாவங்களையும் கொடுங்கள் என்று அவர்கள் கூறினர். இந்த மக்கள் தங்கள் சொந்த விருப்பத்தைக் கொண்டிருந்தனர். அவர்கள் கட்டாயப்படுத்தப்படாமல் தங்களைத் தேர்ந்தெடுத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் பரபாசை தேர்ந்தெடுத்தனர். நாம் வாழும் நாட்களும் சரியாகவே இருக்கின்றன. கடவுள் நமக்கு ஒரு தேர்வு கொடுத்துள்ளார். இயேசுவை நம் இரட்சகராகவும் அரசராகவும் நாம் வைத்திருக்க முடியும். அவர் நம் வாழ்வில் அமைதியைக் கொண்டு வருவார். அவர் கூறுகிறார், நான் உங்களுக்கு விட்டுச் செல்வது அமைதி, நான் உங்களுக்கு கொடுப்பது என் சொந்த அமைதி. உலகம் கொடுப்பது போல் நான் கொடுக்கவில்லை. கவலையும் வருத்தமும் வேண்டாம், பயம் கொதொள்ளாதேடோ. யோவான் 14:27. நம் வாழ்வில் உள்ள பாவங்கள் நம்மை கடவுளிடமிருந்து வெகு தொலைவில் கொண்டு சென்றன. நம் பாவநிலையில் நமக்குள் நிம்மதி இல்லை. ஆனால் இயேசு எப்போதும் கைகளை நீட்டி நம்மை திரும்பப் பெறவும் நம்மை மீட்டெடுக்கவும் கடவுளின் மகன்களாகவும் காத்திருக்கிறார், எங்களுக்கு மீண்டும் அமைதி கொடுக்க. ரோமர் 5:1. இப்போது நாம் விசுவாசத்தினாலே தேவனுக்கு முன்பாகச் செம்மையானவர்களாகி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று நமக்கு கூறப்பட்டுள்ளது. நமக்கு அமைதியை தரக்கூடியது இவ்வுலகில் எதுவுமில்லை. பணமும் செல்வமும் புகழும் கொடுக்க முடியாது, குடிப்பழக்கம் கொடுக்க முடியாது, மற்றும் ஒரு சர்ச் ரோலில் எங்கள் பெயர்களை வைத்து அதை கொடுக்க முடியாது. நம் ஆன்மாக்களுக்கு அமைதி கிடைக்க ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது. அதுவே ஆண்டவர் இயேசுவிடம் வந்து நம் பாவங்களை அவரிடம் அறிக்கையிட்டு அவர்களிடமிருந்து விலகி கடவுளிடம் நம் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் தம்முடைய வாக்கை கடைப்பிடிப்பார், அதைச் செய்வார். சரியானது, அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா தவறான செயல்களிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். 1 யோவான் 1:9. இயேசு கொடுக்கும் சமாதானம் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட அமைதி. பிலிப்பியர் 4:7. அதை மனிதனால் விளக்க முடியாது, ஆனால் பாவம் மற்றும் பாவ நண்பர்களை விட்டு விலகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி அவருக்கு மட்டுமே சேவை செய்ய நாம் தயாராக இருந்தால் அதை நம் வாழ்வில் அனுபவிக்க முடியும். நாம் அமைதியின்றி வாழலாம், ஆனால் அமைதியின்றி இறப்பதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. கடவுளுடைய ராஜ்யம் என்பது உண்பதும் குடிப்பதும் அல்ல, மாறாக நீதியும் சமாதானமும் ஆகும். ரோமர் 14:17. எனவே நாம் இறக்கும்போது நம் இதயங்களில் கடவுளின் அமைதி இல்லை என்றால் நிச்சயமாக நாம் அவருடைய சமாதான சொர்க்கத்தில் வரவேற்கப்பட மாட்டோம். அமைதியின் இளவரசரை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளாமல் பாவநிலையில் இறந்து போனால் நமக்கு ஒரே ஒரு இடம் மட்டுமே உள்ளது, அதுவே நித்திய நரக நெருப்பு. நீங்கள் இப்போது இருக்கும் நிலையில் இறக்க முடியாது, ஏனென்றால் நீங்கள் நித்தியமாக இழக்கப்படுவீர்கள். மேலும் அவர்களை வேதனைப்படுத்தும் நெருப்பின் புகை என்றென்றும் எழும் என்று கடவுளுடைய வார்த்தை நமக்குச் சொல்கிறது. இது ஒரு நித்திய நரகம், அதில் பாவி போகிறார். நாம் அனைவரும் பாவம் செய்தோம், நீதிமான் என்று யாரும் இல்லை. ரோமர் 3:10. நீங்கள் பரலோகத்திற்குச் செல்ல விரும்பினால் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அது கடவுளுடன் சமாதானம் செய்து உங்கள் இருதயத்தில் கடவுளுடைய சமாதானத்தைப் பெறுவதுதான். கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கும் சமாதானம் உங்களை வழிநடத்தட்டும். கொலோசியர் 3:15. கிறிஸ்மஸ் நேரத்தில் அமைதியை ஏற்படுத்த இயேசு இவ்வுலகிற்கு வந்ததை நினைவுபடுத்துகிறோம். ஈஸ்டர் நேரத்தில் மக்கள் எப்படி அவரை நிராகரித்து சிலுவையில் அறைந்தார்கள் என்பதை நினைவுபடுத்துகிறோம். அன்புள்ள நண்பரே, குருவை நிராகரித்தவர்களில் நீயும் ஒருவனாக இருக்கப் போகிறாயா, அல்லது உன் வாழ்க்கையைத் திறந்து அவரை உள்ளே அனுமதிக்கப் போகிறாயா? உங்கள் இதயத்தில் கடவுளின் அமைதியைக் கொண்டிருப்பதற்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உள்ளது, அது இப்போது அவர் முன்மண்டியிட்டு நீங்கள் ஒரு பாவி என்று அவரிடம் ஒப்புக்கொண்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்களை அவருக்குச் சொந்தமாக்கும்படி அவரிடம் கேட்பது. நீங்கள் எவ்வளவு நல்லவர் என்று நினைத்தாலும் நீங்கள் இரட்சிக்கப்பட வேண்டும். உங்களை நீங்கள் எவ்வளவு மோசமாக நினைத்தாலும் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார், யாரையும் திசை திருப்ப மாட்டார். உங்கள் ஆன்மாவிற்குள் கடவுளின் அமைதியை நீங்கள் இதுவரை அனுபவிக்கவில்லை என்றால் இப்போது அதை ஏற்றுக்கொள். வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத ஒரு பெரிய மற்றும் புகழ்பெற்ற மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். 1 பேதுரு 1:8. ஒரு குறிப்பிட்ட நற்செய்தி ஆராதனையில் ஒரு முதியவர் எழுந்து, நான் 4 அரசர்களின் ஆட்சிக் காலத்தில் வாழ்ந்திருக்கிறேன். முதலில் நாங்கள் எப்போதும் போரில் இருந்தோம், அது ஒரு பயங்கரமான நேரம். 2 ஆட்சியின் போது நாங்கள் பெரும் பஞ்சத்தை அனுபவித்தோம், நாங்கள் எலிகளையும் புல் மற்றும் மரங்களையும் சாப்பிட்டோம். 3வது நேரத்தில் எங்கள் எதிரிகள் எங்களை தோற்கடித்தனர், நாங்கள் அவர்களுக்கு வேலைக்காரன் ஆனோம். ஆனால் இந்த 3வது ராஜாவின் ஆட்சியின் போது மற்றொரு ராஜா, ஒரு பெரிய ராஜா, ஒரு நல்ல ராஜா, ஒரு அமைதியான ராஜா, ஒரு அன்பின் ராஜா, பரலோகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு எங்களை சந்தித்தார். அவர் எதிரியை வென்றார், அவர் நம் இதயங்களை வென்றார். அதனால்தான் நாங்கள் இப்போது நிம்மதியாகவும் நிறைவாகவும் வாழ்கிறோம், விரைவில் அவருடன் பரலோகத்தில் வாழ்வோம் என்று நம்புகிறோம். அன்பான நண்பரே, இப்போது உங்கள் வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்படைக்கவும். இந்த நேரத்தில் நரகத்திற்குச் செல்லும் உங்கள் கீழ்நோக்கிய பாதையில் நின்று திரும்பி ராஜாக்களின் ராஜா மற்றும் பிரபுக்களின் பிரபுவுக்குச் சேவை செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் பலர் உங்களை விட்டு விலகுவதை நீங்கள் காணலாம். ஆனால் கிறிஸ்து கொடுக்கும் சமாதானம் நீங்கள் எடுக்கும் தீர்மானங்களில் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கூறியதை நினைவில் கொள்ளுங்கள். கொலோசியர் 3:15.